டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சாரி. அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அதன் முதல் வசனத்தை வாசித்து தொடர்ந்து இன்று 2 வசனம் முதல் சிந்திப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய பூமியிலே சமுத்திரம் காணப்படுவதில்லை. இதனாலே சீதோஷ்ணமும் ஆகாய மண்டலமும் வாழ்க்கை முறைமைகள் எல்லாமே தானாக மாறிவிடும். புதிய சிருஷ்டிப்பிலே ஏற்படுகின்ற மாறுதல்களை மனித மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. கடந்த காலத்திலே கடலுக்கு எல்லை குறிக்கப்பட்டிருந்தது. ஜலப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது சமுத்திரம் ஒரு கருவியாக அதற்கு பயன்படுத்தப்பட்டது. புதிய பிரபஞ்சத்திலே வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளும் வாழ்க்கை முறைமைகளும் புதியவைகளாக காணப்படும். புதிய சட்டத்திட்டங்களும் கட்டளைகளும் புதிய பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும். வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற்றமடையும். இவ்வாறாக வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 அதிகாரங்களிலே 6 மாற்றங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருமுறை கூட அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? புதிய சிருஷ்டியிலே பாவம், சோதனை, பரிசோதித்தல் ஆகியவைகள் முற்றிலுமாக நீக்கப்படும். எனவே முற்றிலும் வேறுபட்ட நிலை. இரண்டாவதாக, பரலோகத்திலுள்ள தேவனிடத்திலிருந்து வருகின்ற புதிய எருசலேம் பூமியின் மற்றொரு கோள் என்பதல்ல. புதிய எருசலேமே தேவனாய கிறிஸ்துவின் வாசஸ்தலமாக இருப்பதனாலே புதிய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் புதிய எருசலேமை சுற்றியே சுழலும். மூன்றாவதாக, நாம் இப்பொழுது அறிந்திருக்கிற புவியீர்ப்பு விசையின் விதிகள் அனைத்தும் மாற்றப்படும். ஏனென்றால் எப்பொழுதும் புதிய எருசலேமிற்கும் பூமிக்கும் போக்குவரத்து காணப்படும். புவியீர்ப்பு விசையின் விதிகள் ஒன்றும் நம்மை பாதிப்பதில்லை. நான்காவதாக, ஒளி கொடுப்பதற்கு சூரியன் காணப்படுவதில்லை. தேவனே ஒளியாக இருப்பார். எனவே இரவு என்பதே இல்லை. புதிய சரீரமுடையவர்களாக இருப்பதால் ஓய்வும் தேவையில்லை. ஓய்வு எடுப்பதற்கான இரவும் தேவையில்லை. ஐந்தாவதாக, பூமியிலே இனிமேல் சமுத்திரம் காணப்படுவதில்லை. இன்று பூமியிலே முக்கால் பாதி கடலாக இருக்கிறது. இது பூமியின் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கடல் இல்லாததால் உண்பதற்கு மீனும் கிடைப்பதில்லை. 1000 வருட அரசாட்சியிலேயும் நித்திய வாழ்க்கையிலேயும் மனிதன் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது போல சைவ உணவை சாப்பிடுகிறவனாய் காணப்படுவான். மனிதனுக்கு அங்கே கனிகள் மாத்திரமே உணவாக காணப்படும். 6வதாக, தேவனும் கிறிஸ்துவும் சிங்காசனத்துடன் காணப்படுவது மனிதனுக்கு புதிய நாள் என்பதையும் புதிய சிருஷ்டி என்பதையும் வெளிப்படுத்தும். ஒருவேளை இந்த குறிப்புகளை உங்களால் எழுதிக் கொள்ள முடியவில்லை என்றால், நீங்கள் எழுதினால் உங்களுக்கு இதை எழுதி அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறோம். சரி, இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனம் முதல் சிந்திப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த புதிய எருசலேமிலேயே நித்திய நித்திய காலமாக ஜீவிக்கப் போகிறார்கள். பரலோகம் என்பது புதிய எருசலேம் என்னும் நகரம். பரலோகத்தை குறித்து வேதாகமம் மிகவும் குறைவாகவே கூறுகிறது. இந்த அதிகாரம் பரலோகத்தை குறித்து கூறுகிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார். இந்த புதிய எருசலேமை நாம் பூமியில் உள்ள பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிற காரியம், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நித்திய வீடாக, சபை குடியேற வேண்டிய இடமாக புதிய எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனங்களிலே இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த வசனங்கள் அழகான ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7-8 வசனங்கள் 1000 வருட அரசாட்சியை பற்றி குறிப்பிடும்பொழுது, கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும் முன்னதாக ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் நடைபெறுகிறது. சபையே மணவாட்டி என்பதை கூறுகின்றது. இந்த பகுதி எபேசு சபைக்கு பவுல் எழுதியவைகளின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? பாருங்கள், எபேசியர் 5:25-26. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு சரி செய்யப்படுவார்கள். தவறானவைகள் அனைத்தும் சரியாக்கப்படும். சபையை தனது வசனத்தால் சுத்திகரிப்பார். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காட்சியையே நாம் வெளிப்படுத்தின சேஷம் 21:1 பார்க்கிறோம். பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் தனது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாகவே திருமணம் இடம்பெற்றது. இப்போது 1000 வருட அரசாட்சி முடிவடைந்து விட்டது. கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ஐக்கியத்தை இப்பூமியில் உள்ள மனித திருமணத்துடன் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இதை எபேசியர் 5:28-32 பார்க்கிறோம். திருமண பந்தம் அழகான ஆச்சரியமான ஒரு உறவு. இது தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்திய ஒரு பந்தம். இது ஏதேன் தோட்டம் வரையிலும் ஆதி துவக்கம் வரை செல்கிறது. அதே வேளையிலே ஆவியினால் நிறைந்த விசுவாசிகளுக்கும் பவுல் பேசுகிறார். இந்த ஆலோசனைகள் யாவும் ஆவியினால் நிறைந்த விசுவாசிகளுக்கே கூறப்படுகிறது. இவைகள் அவிசுவாசிகளுக்கும் சாதாரண விசுவாசிகளுக்கும் கூறப்படவில்லை. இந்த பகுதியின் துவக்கத்திலே பவுல் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். எபேசியர் 5:18 சொல்லும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று தொடர்கிறார். எபேசியர் 5:32 சொல்லும்பொழுதும், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று பவுல் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக அவரோடு கூட ஒன்றுபட போகிறோம். யோவான் 14:2-3 நாம் வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். நாம் நித்திய நித்திய காலமாக கிறிஸ்துவுடனே கூட இருப்போம். தேவ தூதர்களும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடன் இவ்விதமான நெருங்கிய ஐக்கியம் கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துவோடும் அவரோடு ஒன்றுபட்டும் இருக்கிறோம் என்பதை நித்திய நித்தியமாக கொண்டாடப் போகிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21:3-4 பாருங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அருமையானவர்களே, இங்கே இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த வாசஸ்தலம் என்ன? யோவான் 1:14 யோவான் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டு மகிமை பொருந்திய சரீரத்துடன் எழுந்தது. நமக்கும் மகிமையான சரீரம் கொடுக்கப்பட போகிறது. நாமும் புதிய எருசலேமிலே அவரோடு கூட வாழப்போகிறோம். பொன்னாலான வீதி என்பது முக்கியமல்ல, அங்கே நாம் வாழப்போகிற ஆவிக்குரிய வாழ்க்கையே முக்கியமானது. அது மட்டுமல்ல, நாம் வாசித்த வசனத்திலே அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் என்று சொல்கிறார். சில காரியங்கள் திட்டவட்டமாக நீக்கப்பட போகிறது. அது என்ன? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, புதிய எருசலேமிலே கண்ணீரே காணப்பட போவதில்லை. அது மட்டுமல்ல, இனி மரணமும் இல்லை என்றும் வாசிக்கிறோம். இது மிகவும் அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஜனங்கள் எப்பொழுதும் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூமியிலே உலகம் ஒரு கல்லறை தோட்டமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய எருசலேமிலே கல்லறை தோட்டமே காணப்பட போவதில்லை. துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்படியென்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு இடமாயிருக்கும் என்பதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வாருங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். தேவன் எல்லாவற்றையும் புதுப்பிக்கப் போகிறார். இதனால் மட்டும் நாம் விரும்பியபடி வாழவில்லை என்றாலும் தேவன் அனைத்தையும் புதிதாக்கிய பின்பு நமது வாழ்வை திரும்பவும் புதிதாக ஆரம்பிக்கலாம். மனிதர்கள் பாபில் கோபுரத்தை கட்டிய பொழுது தேவன் இவ்விதமாக கூறுகிறார், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கிப்போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் என்று வாசிக்கிறோம். இங்கே அனைத்தும் புதிதாக்கப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாக கூறப்பட்டுள்ளது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. இப்பொழுது நான் இதனை அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் பின்பு அறிந்து கொள்வேன். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய புதிய வானம் புதிய பூமி மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடமாய் இருக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? தொடர்ந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த நித்தியத்திற்குள்ளே உங்களை அழைத்துச் செல்ல வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக நாங்கள் தாழ்மையோடு முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிற ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வசனங்களின் மூலமாய் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். உம்மை குறித்து அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலேயும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த புதிய வானத்திலே புதிய பூமியிலே நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக, இன்றைக்கும் நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும். உம்முடைய தூயாவியின் பலனை தாரும். உம்முடைய வல்லமையினாலே எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துடனே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துடனே. சீடர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துடையே. அன்னை தந்தையானவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. இழந்து துன்பம் மேவினாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் மிகு பாரமாய் சுமைவும் மேலே பற்றி நின்றாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. பட்டுழன்றாலும் எந்த கேடு கிறிஸ்தண்ணனே உனக்கெல்லாம் என்றெண்ணே நிறைவாய், கிறிஸ்தண்ணனே உனக்கெல்லாம் என்றெண்ணே நிறைவாய். நெஞ்சமே தள்ளாடே நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துணையே, கிறிஸ்தே சுவே உனக்கு நல்ல நேசத்துணையே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29.